வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, என்னை தவிர தேவன் உண்டா? ஒரு கண்மனையும் இல்லை, ஒருவனையும் நான் அறியேன். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நான் பூமியை பரப்பினவர். என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லையங்களும் உள்ளவர்களே, எல்லா இடத்திலும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது விடுதலையாக்கப்படுவீர்கள். மனுஷன் தேவனுடைய ரூபத்திலும் அவர் சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்டார். In God's class, தம்மை போலவே தேவன் சிருஷ்டித்து ஆளுகையின் அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். பூமி கர்த்தருடையதே, பூமியை ஆளும் அதிகாரம் மனுஷன் மேல் விழுந்த பொறுப்பு. பாவத்தினாலே, முரட்டாட்டத்தினாலே மனுஷன் ஆளுகை இழந்து போனான், அந்த அதிகாரத்தை இழந்து போனான். ஆனால் ஆளும் அந்த ஆசையை இழக்கவில்லை. He never lost the desire to rule. வல்லமையிலே ஜீவிக்க அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். பாவத்தினால் வல்லமையை இழந்தான். ஆனால் எப்படியோ அந்த வல்லமையிலே ஜீவிக்கும் அந்த ஆசையை அவன் இழக்கவில்லை. அதை தேவனே அவனுக்குள்ளே போட்டு வைத்திருந்தார். To live in the supernatural. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இரண்டு. ஒன்று ஒன்று தேவனுடைய வல்லமை, மெய்யான வல்லமை, நிரந்தரமான வல்லமை, கூடவும் மாட்டாது, குறையவும் மாட்டாது. அடுத்ததாக பிசாசின் வல்லமை, தற்காலிகமானது, பொய்யானது. அவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் பொய். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அகன்று போன மனிதன், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனவன், இப்பொழுது எப்படி ஆகிலும் அந்த ஆளுகையிலே நான் ஜீவிக்க வேணும், அந்த வல்லமை எனக்கு தேவை என்று தனக்கு தெரியாத வகையிலே, தனக்கு தெரியாத வழியிலே, குருட்டாட்டத்திலே இருந்து தனக்கு தெரியாத சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரை தேட ஆரம்பித்தான். அதிலேதான் மதங்கள் பிறந்தது. தேவனுக்கு மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தேவனுக்கும் கிறிஸ்தவம் என்கிற மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை புதிய சிருஷ்டிகள் என்றும், ராஜ்யத்தின் பிரஜைகள் என்றும், ஸ்தானாதிபதிகள் என்றும் அழைக்கிறார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆசையை இழந்து போகாத மனுஷன் வல்லமையை நாடி சென்றான். அவன் பிடிபட்ட இடம் பிசாஸ். அந்த வல்லமையின் பெயர் மந்திரவாதம், பில்லி சூனியம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு பதிலாக இயங்கும் பிசாசின் வல்லமை, அதை போல நடிக்கும் இந்த தற்காலிக பிசாசின் வல்லமை. பலர் படிபடுகிறார்கள், படிபட்டார்கள், உலகம் எங்கும் பெருகி கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட வல்லமையில் அகப்பட்ட ஜனங்கள் ஏராளம் ஏராளம். சகோதரர்களை, இன்றைக்கு நீங்கள் தேசங்களை அவதானித்து பார்த்தால், கிராமங்கள், பட்டணங்கள், சபைகளை எத்தனை இடங்களிலே மிக தந்திரமாக இந்த மந்திரவாதம், இந்த பில்லி சூனியம் வேலை செய்கிறது. சபைகள் பில்லி சூனிய மந்திரவாதத்திலே பிடிபட்டிருக்கிறது. அதனாலே அந்த சபைகள் பயங்கர சாபத்துக்குள்ளாயிருக்கிறது. நீ கேட்கிறாய், சபை சாபத்துக்குள்ளாய் இருக்கலாமா? நிச்சயம். கலாச்சார சபை ஆவியிலே நிறைந்து வரங்களிலே வேலை செய்து ரட்சிப்பை அடைந்து அதன் பிறகு அவர்கள் மெதுவாக தங்கள் மாமிசத்துக்குள்ளாக நுழைந்தார்கள், பழைய மனுஷனுக்குள்ளாய் நுழைந்தார்கள். பழைய மனுஷனின் மாமிசத்திலே, அவன் சுபாவத்திலே மந்திரவாதம் பில்லிசூனியம் அங்கே இருக்கிறது. கலாச்சியர் 5:19 தேவாவியானவர் படிச்சுட்டு கொண்டு வருகிறார். எந்த ஒரு புத்தகத்திலும் அவ்வளவு கூடுதலாக சாபத்தை குறித்து பவுல் பேசவில்லை. யார் உங்களை மயக்கினது? அந்த விசுவாசிகள் ஒரு நேரத்தில் நன்றாயிருந்தார்கள், நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஏதோ குடும்ப பிரச்சனைகளோ அல்லது நாட்டின் பிரச்சனைகளோ அல்லது வேலை பிரச்சனையோ எதுவாயும் இருக்கட்டும், இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய மனுஷனுக்குள்ளே, மாமிசத்துக்குள்ளே, மனம் சித்தம் உணர்ச்சிகளுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள். பரிசுத்தாவியானவர்களை தங்கி இருக்க வேண்டிய அவர்கள் இப்பொழுது தங்கள் பலத்திலே, தங்கள் சிந்தனைகளிலே, தங்கள் உணர்ச்சிகளிலே, தங்கள் சபையின் கட்டளைகளிலேயே தங்கி இருக்க ஆரம்பித்தார்கள். அதனாலே அவர்கள் சாபத்துக்குள்ளாய் தங்களை உட்படுத்தினார்கள். மாமிச புயவலத்தை நம்பி ஒரு மனுஷன் கத்தரை விட்டு தன் இருதயத்தினாலே விலகும் பொழுது சபிக்கப்பட்டவன் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா மூலம் 17:5 தொட வாசிக்கலாம். வார்த்தையிலும் பரிசுத்தாவியானவரும் தங்கியிருப்பதை விட்டு நாம் மாமிசத்திலே தங்கியிருக்க போய் எங்கள் சிந்தனையிலே, எங்கள் பலத்திலே, எங்கள் படிப்பிலே, எங்கள் வேலையிலே, எங்கள் பணத்திலே, அவைகளிலே, இவைகளிலே நாங்கள் தங்கியிருக்க போனோமானால், அல்லது ஒரு வெறும் ஒரு ஆராதனையிலே எங்களுக்கு தெரியாமலே எங்களை சாபத்துக்குள்ளாய் போடுவோம். அப்படியாக ஜனங்களை கொண்டு வருகிறது எந்த வல்லமை தெரியுமா? மந்திரவாதம். இது வெளிப்படுத்துதலாக நீ அறிய வேண்டிய காரியம், மந்திரவாதம் தேசத்தில் இருக்கும் ஜனங்களை விற்று போடுகிறது. அது நீங்கள் நாகூமினுடைய புத்தகத்திலே 3:4-5 வாசிக்கலாம். பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கட்டி போட்டு அவைகளை விற்கிறது. இந்த மந்திரவாதம் பில்லிசூனியம் என்கிற இந்த பிசாசின் வல்லமை அரசாங்கங்களை பூந்து கொள்கிறது, பாடசாலைகளுக்குள்ளே பூந்து கொள்கிறது. அவைகள் தான் போய் அந்த வேத புத்தகத்தை எடுங்கோன்னு சொல்கிறது. ஜோபத்தினி பாட்டுங்கள் அமெரிக்காவில் இவைகள் எல்லாம் எப்பொழுதும் நடந்தது. அதற்கு பதிலாக பில்லிசூனியம் மந்திரவாதங்கள் இவைகளை குறித்து பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. நீ யோசிக்கிறாய், ஏன் காரினுள் ஜனங்களை மூடும்? தேவன் இல்லாமல் ஜீவிக்க விரும்பின மனுஷன் ஆரம்பத்திலேயே இன்றைக்கு கடைசி நேரத்திலும் அது அவனை கலைச்சு பிடிக்கிறது. இயேசு சொன்னார், நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. அதுக்குத்தான் எங்களுக்கு எச்சரிப்பு தேவை. இந்த மந்திரவாதம் வேலை செய்யும் விதம் பலருக்கு உங்களுக்கு தெரியும். வார்த்தைகளை கூடாக சாபங்கள், சாப வார்த்தைகள், இழிவான வார்த்தைகள், தகுப்பன் தாய்மார் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, டீச்சர்ஸ் பாடசாலையிலே படிப்பிக்கிறவர்கள் மூலமாக, அல்லது சம் அத்தாரிட்டி அதிகாரத்திலே இருப்பவர்கள் இந்த சாப வார்த்தைகள் எதுவாயும் இருக்கட்டும், அவை அந்த யாருக்கு அது கூறப்படுகிறதோ அந்த நேரத்திலே இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகளுக்கு பின்னாலே அசுத்தாவிகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே அதை விரும்புகிறவர்கள் அதை பூசிப்பார்கள். விளையாட்டுக்கு சொன்னேன் என்று சொல்லாதே. எத்தனையோ பேர் பகுதியாக பகுதியாக கதைப்பார்கள். இயேசு சொன்னார் மத்தேயு 17:36, ஒரு பகுதியுமே இல்லை, மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாயத்தீர்ப்பு நாள் அவர் வந்ததுக்கு பிறகு அல்ல, இங்கே அந்த அசுத்தாவை முழுவதுமாக உன்னை தாக்கும் அந்த நாளிலே. வாழ்க்கையை விரும்புகிறவன் தன் வாயை காத்துக் கொள்ள கடவுள் என்று பேதுரு சொன்னான். கவனமாக என்ன பேசுவன், சோ இட் ஆப்ரேட்ஸ் த்ரூ வேர்ட்ஸ், வார்த்தைகள் மூலமாக, சாப வார்த்தைகள். இரண்டாவது, இந்த மந்திரவாதம் பின் சூரியம் மனுஷன் தேவனுடைய வெளிப்படுத்துதலை அறிவை எழுந்தபடியினாலே இப்பொழுது அவன் எப்படியோ, நாளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைக்கு என்ன வாழ்க்கை, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, இந்த கல்யாணம் கைவிடுமா, நான் இந்த வீடை வாங்கலாமா, இந்த காரை நான் வாங்கலாமா, இப்படிப்பட்டவர்கள் தெரியாததுனாலே தேவனும் தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே நெருங்கிய உறவு அற்று போனதுனாலே, தேவ ஆவியானுடைய வெளிப்படுத்துதல் கிடைக்காததுனாலே மனிதன் மாமிசத்திலே கூடுதலாக இறங்கி அந்த மாமிசத்திலே இருக்கும் அந்த சுபாவத்திலே இருக்கும் பில்லு சூனிய மந்திரவாதம் என்கிற அந்த நிலைமை, அது அவர்களை மந்திரவாத ஆவியோடு தொடுத்து விடுகிறது. சவுலுக்குள்ளாக மந்திரவாத அந்த சுபாவம் இருப்பதை சாமுவேல் அந்த நேரத்திலே கண்டான். ரெண்டகம் பண்ணுவது பில்லு சூரியத்துக்கு, முரட்டாட்டம் பண்ணுவது விக்கிராராதைக்கும் ஒப்பா இருக்கிறது என்று சொன்னான். சாமுவேலுக்காக காத்திருக்காத சமம். காலம் கடந்து போனதே, தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினான், சில சமயத்திலே தேவன் மறுமொழி கொடுக்கவில்லை. என்ன செய்தான், ஆரம்பத்திலே சொன்னேன் எப்படியாவது நான் அறிய வேண்டும். மந்திரஹாரியனிடத்திலே போனான், அவனை அங்கே கொண்டு போனது யார், மந்திரவாத ஆவி, பில்லு சூனியத்தின் ஆவி. இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து போகிறவர்களும், அதிலே ஈடுபடாதவர்களும் அவர்களோடு சேர்ந்து போனால் காணும், அல்லது அவர்கள் போவதற்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்தால் காணும், அல்லது ஏதோ ஒரு உதவி செய்தால் காணும், யூ வில் பி அண்டர் த சேம் கர்ஸ். இப்பொழுது இந்த நேரத்திலே நான் இதை பேசிய நேரத்திலே பார்க்கிறேன், சிலர் உங்களை நித்திரை ஆகிறது. இப்ப நான் வேறு ஒரு காரியத்தை குறித்து பேசட்டும், உன் கண்கள் ரெண்டும் திறந்திருக்கு. இது யாரையும் அவர்கள் சிரிப்பார்கள், ஏன், அவர்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் இல்லாதபடினாலே. மற்றவர்கள் எஸ் எஸ் உண்மைதான். வார்த்தையை திருடி போடுவது மந்திரவாத ஆவை. உன் அழைப்பை அறிய முடியாதபடிக்கு உன்னை குரட்டாட்டமாய் வைத்திருப்பது மந்திரவாத பில்லு சூனிய சிறாவை, மந்திர வித்தையினாவை. தேவனுடைய ஜனத்தை விடுவிக்க மோசி அனுப்பின பொழுது அங்கே அவர்களை பிடித்து வைத்திருந்தது மந்திரவாதத்தினாவை. பார்வோனுக்கு பின்னால் இருந்து அவனுக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் மந்திரவாதம். இப்படிப்பட்டதான சூழ்நிலை முடிவு காலத்தில் பெருகும் என்று சொல்லி ஆவியானவர் இரண்டாம் திமச்சி 3 எழுதி வைத்திருக்கிறார். ஒன்றிலும் எங்களை தடுமாற எங்களை விடவில்லை. சாட்சியம் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, அப்படி செய்யறது இப்படி செய்யறது, மை போட்டு பார்க்கறது அப்படி செய்யறது இப்படி செய்யறது, இவையாவும் செய்து இவர்கள் இந்த மந்திரவாதத்தில் பிடிபடுகிறார்கள், சாபத்துக்குள்ளாய் வருகிறார்கள். சாபங்கள் போகிறவர்களை மட்டுமல்ல அந்த குடும்பத்தை அழிக்க ஆரம்பிக்கும். அந்த குடும்பத்தோடு மட்டும் நிற்பதல்ல, சந்ததி 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 சந்ததியாய் தொடர்ந்து கொண்டு போ. சாபம் இருக்கும் இடத்திலேயே அசுத்தாவிகள் வேலை செய்யும். அந்த அசுத்தா அவர்களை துரத்த முடியாது. முதலில் மன்னிப்பு பெற்று சாபத்தை உடைக்க வேணும். அதன் பிறகு இருக்க இடம் இல்லாமல் அந்த அசுத்தாவிகள் வழியோ ஊழியம் செய்கிறவர்கள் இதை எடுத்துக்கொள். சாபம் இருந்து கொண்டு இருக்கும் நேரத்திலே அந்த அசுத்தாவி போகவே போகாது. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான காரியம். 3 இந்த மந்திரவாதம், இந்த வல்லமை, இந்த பில்லு சூனியம் பொருட்கள் கூடாய் வேலை செய்கிறது. பொருட்கள், அந்த பொருட்கள் எதுவாயும் இருக்கலாம், சுரூபங்கள், படங்கள்,
சிலர் சில சில பயங்கர விக்கிரக கோயில்களுக்கு போய் அவர்கள் கொடுத்த அந்த ஆடைகள் மாம்சத்தினால் கரைப்பட்ட அந்த ஆடைகள் யூதாவினுடைய புத்தகத்தில் கடைசி வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உண்மை. தோடுகள், மோதிரங்கள், காப்புகள் மந்திரிச்சவைகள் அல்லது பயங்கர விக்கிரங்களை வணங்குகிறவர்களாலே கொடுக்கப்பட்டவைகள். மந்திரிச்ச கயிறுகள் விக்கிரகங்களுக்கும் பிசாசுகளுக்கும் ஒப்புவிக்கப்பட்ட உணவுகள். அவர்கள் பெருநாட்களிலே அதை செய்து அதை அவைகளுக்கு படைத்து தேவன் சொல்கிறார் அவைகள் அதை விக்கிரகங்களுக்கு படைக்கவில்லை. அது ஒரு முட்டம், அது ஒரு சுரூபம். ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கிற அந்த பேய்களுக்கு படைக்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறார். எதுவும் விளையாட்டாக எழுதப்படவில்லை. சில சில காரியங்களை வாங்கி சாப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கடந்த எத்தனை வைத்த வருஷங்களிலே 20 வருடங்களுக்கு மேலாக நான் அவதானித்தது. 20-30 வருஷங்களுக்கு முதல் அந்த பூசாரியோ அது யாரோ அந்த மந்திரிச்சோ என்னவோ செய்ய கொடுத்த அந்த பொருட்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. 20 வருஷத்துக்கு பிறகு எது எப்படி அறிந்தாலும் என்ன, தேவன் மனதுருக்கம் உள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே ஒரு துளி ஒரு ஆட்டம் ஒன்றையுமே உள்ளே விட மாட்டார். கொண்டு போய் எல்லாம் வெளியிலே வருத்தான் போயிடும். இந்த சரீரம் தேவனை அதை சிருஷ்டித்தார். இது தேவனுக்குரிய ஆலயம், இது தேவனுக்குரிய வீடு. ஆனால் பிசாசும் அதுக்குள்ளே நுழைய அது வாங்கிட்டு தேடுகிறது. அதான் நான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் என்று சொல்லி வந்து பார்த்தது. விடுதலை அடைந்ததுக்கு பிறகு உன் பாட்டிலையும் உன் ஜீவியத்திலையும் போக முடியாது. நன்றி, ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். இல்லை, நீ போய் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நீ போய் அந்த வெற்றிடத்தை இப்பொழுது வார்த்தையினாலே நிரப்ப வேணும். ஆவியானவராலே நீ நிரப்ப வேணும். நீ அவருக்கு நன்றியாக அவருக்கன்றி நீ ஜீவிக்க வேணும். சன்னியாசியாக இருக்கும்படிக்கு தேவன் அழைக்கவில்லை. ஒரு உடுப்பொண்ணு போட்டு போய் மலையில உட்கார்ந்தது ஒரு குவைக்குள்ளே ஒளியும்படிக்கு உன்னை அழைக்கவில்லை. புறப்பட்டு போவோம். இதோ அறுவடை மீதி வேலையாட்களும் சொற்பம். சுமந்திரவாதம் இந்த பொருட்கள் கூட வேலை செய்யும். ட்ரக்ஸ், மருந்துகள், ட்ரக்ஸ், கொக்கைன் அண்ட் ஆரோனோ, கஞ்சா, ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக், இசைகள், எச்சனையோ இசைகள் பிசாசினாலே தந்திரமாக உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனால் உலகத்தார் அதில் இப்படிப்பட்டு பைத்தியமாகிறார்கள் உண்மைதான், கொலைகாரமாகிறார்கள் உண்மைதான். அண்மை நாங்கள் கேள்விப்பட்டோம், சில அண்மையில் அல்ல, சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சபையில் இருந்த அந்த சகோதரன் எப்படியாக தன் தாயை தகப்பனை கொண்டு போட்டார் என்று. தகப்பன் ஒரு பிரிகேடியர். பொழையான இசையை கேட்கும் பொழுது அந்த ஆவிகள் அதுக்குள்ளாக வந்து உள்ளே போ. சாத்தானுக்கு அந்த இசை வாசிக்கும் அந்த அந்த வரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. இசைக்கியல் 28 வாசிச்சுப்பார். அதான் இந்த மியூசிக் பிளே பண்றாங்க, இந்த ஓஷி படுக்கிறார்கள், எதுவும் செய்கிறார்கள். வெரி ஷார்ப். முதல்ல ஓஷி பிளே தான் கையவை. யார் இது பலி நடத்துகிறாள்? பூமியை ஆளும் அதிகாரமும் அதிபதியாகவும் அவன் ஏற்கனவே ஆதாம் சிருஷ்டிக்கப்பட முதல் ஏதேன் தோட்டத்திலே உலாவினவன் அவன். பிசாசாக அல்ல, லூசிபர் என்று சொன்னால் ஒளி கொடுக்கிறவன், விடிய காலத்தின் மகன். அதனாலேதான் பொறாமை மறைச்சலினாலே இப்பொழுது சபை அந்த இடத்தை எடுத்து நாம் தேவகுமாரன் இயேசுவோடு சேர்ந்து இந்த பூமியை ஆளுவதற்கு தேவனங்களை ஆயத்தப்படுத்துகிறதுனாலே அவன் தொடர்ந்து எங்களை மட்டுமல்ல தேவனையும் எதிர்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் படுதோல்வி, அவன் தோற்கடிக்கப்பட்டவன். சோ பொருட்களினூடாக இது கிரியை செய்கிறது. இன்றைக்கு மெய்யாகவே நான் ஏற்கனவே அறிந்திருந்தாலும்
இப்பொழுது கூட வெளிச்சம் தேவ ஆவியானவர் தம்முடைய இரக்கத்தினால்
கொடுக்கிறதுனாலே சூனியம் இல்லாத வீடு நூறிலே கடை ஒரு ரெண்டு எடுக்கலாமா என்று நான் யோசிக்கிறேன்.
குறிப்பாக இலங்கை குறித்து பேசுகிறேன். நிச்சயமாக வெளிநாடுகள் லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் அண்ட் எஸ்பெஷலி கனடா
மிகவும் கூடத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த வீடுகள் யார் யார் இருந்து போட்டு போனார்களோ, யார் என்ன நடந்ததோ, சில வீடுகளில் கொலை, அநேகமான வீடுகளிலே விபச்சாரம், அநேகமான வீடுகளிலே களவு, அரசாங்க பணத்தை களவு செய்வது, அதை களவு செய்வது, இதை கம்பெனியில இருந்து ஏதோ களவு செய்வது,
அப்படியானவர்கள் இருந்து போட்டு போனபடினால் அந்த வீடு சாபத்துக்குள்ளாக இருக்கும். ஒரு சகோதரி சொன்னால் அன்றைய தினம் வந்து சன்
போன ஞாயிறு என் புருஷனை கண்டால் கொல்ல வேணும் போல வருகிறது, எதையாக இருந்தால் எடுத்து தூக்கி முகத்தில் எறிந்து விடுவேன். புருஷனை பார்த்தேன், நீங்கள் கோபிக்கிறது இல்லையா? அவர் சொன்னார், இல்லை, சில நேரம் கோபம் வரும், ஆனால் எனக்கு தெரியும் வருத்தம் என்று சொல்லி
சுருக்கமாக சொன்னால் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் நாங்கள்
யாரும் எங்களுக்கு சாபத்துக்குள்ளான வீடும் பலவும் கொடுத்தார்கள். அந்த செய்தியை கேட்டோம். அந்த கூட்டத்துக்கு வரவணும் போல எனக்கு இருந்தது. அந்த சனிக்கிழமை ராத்திரியிலே என் புருஷன் கேட்டேன், புருஷன் கேட்ட பொழுது அவர் விடமாட்டேன் என்று சொன்னார்.
அவர் பயந்துட்டார், அவர் போய் கடல்ல விட போறார் என்று சொன்னார்.
ஆனால் உள்ளே ஆண்டவர் சொல்லிக்கிறார், போ போ அந்த கடற்கரையா, அங்க போ, அந்த கூட்டத்துக்கு போ. அந்த இடத்திலே நாங்கள் அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டிருந்தோம். உங்களுக்கு சரி, ஆவியானவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை பாருங்கள். குருடர்களை அவர்கள் தெரியாத பாதையிலே நடத்தி, அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, கோணலை செவ்வையாக்குவேன், நான் நேராக வைப்பேன். ஏன்? அதற்கன்றே பிதாவாகிய தேவன் இயேசுவை பிரித்தெடுத்தார், அதற்கன்றே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் இரக்கம் உள்ளவர்,
கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவே அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். சிறையில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதற்காக, கட்டுண்டவர்களுக்கு அந்த கட்டுகளை உடைப்பதற்காக நான் உண்மை உன்னை அபிஷேகம் பண்ணி உண்மை கரத்தை பிடித்து உண்மை தற்காத்து ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு உண்மை ஒளியாகவும் நான் வைக்கிறேன்.
அது மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் அதை ஏற்படுத்தினார். உலகத்தை சிருஷ்டி தந்திரத்தில் தொங்க போட்டவர் அவர், ஒருவராக வானங்களை விரித்தவர். இன்றைக்கு அவரே உன்னோடு பேசுகிறார். உன் கட்டுக்களை உடைத்தறிய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனை முதலில் அறிய வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பில்லுசூனியம் மாந்திரிகம் இவை யாவும் பெருகி,
ஏன் எங்களது கிழக்கு பிராந்தியத்தை எடுத்தாலும் இலங்கையில் இன்னும் மற்ற இடங்களிலும் நான் நினைத்தேன் சில வழியில் ஒரு மதத்தை தழுவி இருக்கிறவர்கள் தான் இதில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று.
ஆனால் அநேகமாக மற்ற மதத்தில் இருக்கிறவர்களும் இதையே பின்பற்றுகிறார்கள்.
சில சபைகள், சம் மெயின் லைன் சர்ச்சஸ், இப்படிப்பட்டவர்களை போய் திருமணத்துக்காக அனுமதிக்கிறார்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ள. அது மட்டுமல்ல, இவர்களும் அந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா என்று அந்த சாஸ்திரங்களை கேட்க அனுமதிக்கிறார்கள். இவர்கள் அங்கே போகிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் வெட்கமான காரியம். ஆனால் இவர்கள் தான் ஏதோ ஒரு கூட்டம் நடக்கட்டும், சுசட்சி கூட்டம், அதை நிற்பாட்டுகிறவர்கள் முதல் ஆக்களாக இருப்பார்கள். இங்கே அவர்கள் சொந்த விசுவாசிகள் பந்தகாரத்தில் போகிறார்கள், அங்கே போய் அந்த அஞ்சனம் பார்க்கிறார்கள், அந்த சாஸ்திரம் பார்க்கிறார்கள், அல்லது ஏதோ சூனியம் செய்கிறார்கள், அதை குறித்து கவலையே இல்லை.
எத்தனை பேர் ஆமோதிக்கிற நான் சொல்றது உங்களுக்கு சரியா சொல்லி நீ அவதானித்து பாரு. அழ வேண்டிய காரியம், அழ வேண்டிய காரியம். அதனால் அந்த நேரத்திலேயும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்த நேரத்திலேயே, அந்த நேரத்திலேயும் அந்த சபைகளில் இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருந்தார்கள். இயேசு சொன்னார், நீயும் போக மாட்டாய், போகிறவனையும் விட மாட்டாய் பரலோகத்துக்குள்ளாக. விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். எங்கள் பாசியில் சொல்வார்கள், வைக்கல் பட்டடை நாய். எனக்கு சரியா அதனுடைய அர்த்தம் விளங்கவில்லை. அன்றைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன், அந்த நாய் அந்த வைக்கோலுக்கு மேல படுத்து கிடக்கிறதா? மாடு சாப்பிட வந்து சொன்னா குலைஞ்சி திரட்டி போட்டு பேசாமல் தானுக்கு தானும் உபயோகிக்காது, மத்தாக்களையும் விடாது. விளங்கினதா? இங்கே இருக்கிறாயா? நான் உன்னை நாய் என்று சொல்லவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறவர்கள்,
ஆவியானுடைய வழிநடத்துதலை அறியாதவர்கள். இது என்ன நேரம்? தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன நடக்கிறது? இது ஒன்றும் தெரியாம நம்முடைய சொந்த ஜீவியத்தில் விடுபட்டிருந்தால் எப்படி இந்த காரிருள்ள இருந்து தப்பலாம்? காரிருள் ஜனங்களை மூடும். இந்த மந்திரவாதம் பிலிஸ்தீனியத்தை வச்சு எதை செய்கிறார்கள் தெரியுமா? சில வேளைகளில் குடும்பங்களை பிரிக்கிறார்கள், சில பேரை சேர்க்கக்கூடாதவர்களை சேர்த்து வைக்கிறார்கள். இவை யாவும் மந்திரக்காரர்களாலே பிசாசின் வல்லமையை கொண்டு செய்யும் காரியம். இது நிரந்தரமானதல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே வல்லமை இருக்கிறது, ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அதுவும் பொய். ஒரு வாலிப சகோதரன் சகோதரி, இவர் யோசிக்கிறார், இப்ப அவதான் எனக்கு தேவை, அவள் பார்க்கிறாளே இல்லை. இவர் எங்கேயோ போய் சொல்லுகிறார், இது பைத்தியம் உனக்கு, ஏன் உனக்கு சும்மாவா ஒரு டாபிக் கொண்டு வா. இவர்கள் அங்க போய் அதை செய்து ஓதி போட்டு கொடுக்கிறார்கள். இந்த பிள்ளை வீட்டில இருக்காம ஒரே ஓட்டமாய் ஓடுகிறது. அங்கே போய் அங்க ஜீவிச்சு அங்கே வயிற்றிலையும் வாங்கியாச்சு. இப்பொழுது குழந்தை அவன் சொல்லுகிறான், கெட் அவுட். அந்த கல்யாணம், அந்த சேர்ந்த அந்த காரியம் சரி வரவே வராது. போய் கலைத்து பிடிக்கும். எத்தனை இடங்களிலே இப்படி. நேற்றுக்கு கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரி ஒரு சகோதரனை விரும்பி இருந்தாள். இந்த பெற்றாருக்கு அது விருப்பம் இருக்கவில்லை. உடனடியாக இவர்கள் அந்த பிள்ளைக்கு சூனியம் செய்தார்கள். எச்சனை வயது உங்களுக்கு கேட்டேன், 26. அதன் பிறகு அவளுக்கு பைத்தியம் எடுக்க ஆரம்பித்தது. நெருப்பு சட்டியை தரையிலே வைத்தார்களாம். இடமெல்லாம் கொண்டு தெரிந்தார்கள். மென்டல் பைத்தியமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு யாரையோ கட்டி வைத்தார்கள். அந்த புருஷன் அவளோடு இருக்க மாட்டேன் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். என்ன வாழ்க்கை! நான் அந்த சகோதரி மூச்சை பார்த்தேன். யார் முடிவிப்பார்? அந்த பிள்ளை என்ன குற்றம் செய்த? ஒருவரை விரும்புவது குற்றமா? இல்லை, அது எல்லாத்துக்கும் ஒழுங்கு இருக்குது. அதுவும் வார்த்தை அறிந்த பிள்ளைகளுக்கு, அதுவும் தாய்தோப்பன்மார் ஆண்டவரை அறிந்திருந்தால் நீ அங்காலே இங்காலே விலகவே முடியாது. You got to tell your parents. முதலில் உன்னுடைய அழைப்பு, முதலில் உன்னுடைய இச்சை அல்ல. அம்னன் தாமாரை விரும்பியது திருமணம் முடிக்க அல்ல, அவளுடைய சரீரத்தை விரும்பினான், அவளோடு உடல் உறவு பண்ணுவதையே விரும்பினான். அது முடிந்ததும் துரத்தினார், வெளியாலே போ.
அவள் சொன்னால், முந்தது பாவத்தை விட இது மோசமாக இருக்க போது, ஏன் கலைக்கிறாய்?
அழுது கொண்டு போனால் வழியிலே அந்த இச்சையினாவை தன் வேலையை நடத்தி முடித்தது. இப்பொழுது யாருக்கு தேவை? Get lost, Tamar. Get out. ஆனால் அந்த மந்திரவாதம் வேலை செய்யும் அந்த நேரத்திலே மோகம் அந்த மயக்கமாகத்தான் இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டார், ஒளிந்தொழிந்து போய் சந்திப்பார், ஒளிந்து கொண்டு போவார்கள். இரவிலே மெதுவாக நிச்சரி கொள்ள ஒரு நேரத்தில் மற்றாக்களுக்கு படாமல் கடந்து கொண்டு போவார்கள். இந்த பிள்ளை இப்படி செய்யுமா? நினைக்கவே முடியாது. கொண்டு போறது அந்த ஆவி பில்லு சூனியம் மந்திரவாதம். இரவிரவாக வேலை செய்கிறோம். இரவில் தான் கூட வேலை செய்கிறோம் என்று கேள்விப்பட்டேன். அதுக்காக பலவிதமான சடங்குகள் நடத்தப்படுகிறது இரவில். நான் அதற்காக சொன்னேன், அந்த ஜப வழிகளை காத்துக்கொள்ள ஜப வீரர்கள் எழுப்பப்படும். அதிகாரம் வல்லமையும்
தம்முடைய மரணத்தை கூட கொடுத்திருந்தேன் சொன்னால் அதை உபயோகிக்காமல் இருப்பது மடத்தனமான காரியம்.
எல்லாரும் வந்து கேட்கிறார்கள், அந்த சூனியத்தை உடைக்கிற புத்தகம் இருக்குதான் கேட்கிறார்கள். அமைப்ப
சூனியத்தை உடைக்கிற புத்தகம் ஏன் நடாது?
அதுக்கு பிரதான அறிந்தேன், அறிக்கை புத்தகம் என்று
Praise the Lord.
எல்லாரும் புத்தகம் அடிக்கலாம் பிரதர், எல்லாரும் அடிக்கலாம், எல்லாரும் காப்பி பண்ணலாம். ஆண்டவர் தம்முடைய முத்திரையை இடத்திலே வைத்தார் என்று சொன்னால் அங்கே வித்தியாசமான ஒரு வழியிலே வழி நடத்துவார்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1982 பிப்ரவரி மாதம் 22 ஏறக்குறைய 7 தேவன் என்னோடு சௌதரன் டிஜிஎஸ் மூலம் பேசும் பொழுது சொன்னார், வார்த்தையிலே நான் முத்திரையை போட்டிருக்கிறேன், ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை. என்ன முத்திரை?
எனக்கு வார்த்தை எனக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியாது. இப்பொழுது சரியா தெரியுமோன்னு எனக்கு தெரியாது.
ஏதோ அவர் கொடுக்கும் வார்த்தைகளை பேசுவேன். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது அவருடைய வசனம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறது,
எங்கெங்கெல்லாம் அவர் வசனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நேரத்தில் யார் கேட்கிறார்கள், யார் விடுதலை அடைகிறார்கள்? தேவ ஆவியானவர் ஒருவருக்கு தெரியும்.
சகோதரர்களே,
வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறது வேலையாட்கள் காணா. போன் கால்ஸ் வருது, யாரையாவது அனுப்புங்க, சென்ட் சம்படி, யாரையாவது எங்களுக்கு அனுப்புங்க. அவளுக்கு கிடைத்த அந்த தரிசனத்தை போல யாரை அனுப்புவோம், யார் எங்களுக்காக போவார்கள், யார் போய் அவர்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுப்பார்கள்? என்னுடைய சீரியஸ் கேசட் சொல்ற உண்மைதான்,
ஆனால் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
There had to be teaching. You teach line upon line.
கற்பிக்கும் நேரத்தில் வசனத்துக்கு பிறகு வசனத்துக்கு பிறகு வசனம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
பிரசங்கம் பண்றாக்கள் அநேகம், அது கிண்டி விடுகிறது.
கற்பிக்கும் நேரத்தில் நீ சாப்பிடுகிறாய்.
See, preaching stirs you up,
but teaching, you eat your food. You have your meal.
சில சமயம் சிலர்களை நோய்களை போடுவதற்காக இந்த மந்திரவாதம் உபயோகிக்கப்படுகிறது. இந்த மந்திரவாதம் பிரிசூனியம், அதன் மூலமாக நோய்களை போடுகிறார்கள், சிலரை கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த குடும்பத்தில் அது செய்யப்பட்டதோ அதோடு அது நிற்கிறது இல்லை, அது தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறது, மற்றவர்களையும் தொட ஆரம்பிக்கிறது.
பயப்படாதே, தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு வழி வைத்திருக்கிறார், அவருக்கு தெரியும். இவை யாவும் இருக்கும் என்று உலகம் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அவர் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும்.
சிலருக்கு பைத்தியம் வரும்படி சிலரை ஆவிகளை அனுப்புவார்கள்,
பணத்தை கொடுத்து.
சிலர் ஒரு வழக்கு
அதிலே வெல்லும்படிக்கு அந்த சூனியத்தை செய்வார்கள், அந்த மந்திரத்தை. இவர்கள் யாருமே
மனம் திரும்பி தேவரண்டை சேர்ந்தாலொழிய தப்புவதே இல்லை.
தேவன் பயங்கரமாக அதை பொறுக்கிறார்.
வீடு வளவுகளை அபகரித்துக் கொள்ள மந்திரவாதம் செய்யப்படுகிறது. சில சமயம் மாம்சத்தில் இருக்கிற மந்திரவாதம் கூட எழும்பி கிறிஸ்தவர்கள் என பெயர் கொண்டவர்கள் கூட தங்களுக்கு தெரியாமலேயே இந்த பிலிசூனியாவில் பிடிபட்டு மற்ற சகோதரர்கள் தேவனுடைய குடும்பத்தாரை வழக்குகளிலே கூட கொண்டு போய் ஏற்றுவதற்கு அவளை தயங்க மாட்டார்கள். ஏன்? அவ்வளவு மயக்கம். அதான் பவுல் சேர்ந்தான், கலாச்சியரே, யார் உங்களை மயக்கினது? 3 வாசித்துப்பார், உங்களை மயக்கினவன் யார்? பயங்கரமான சொல். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக பிரத்யேகமாக சிலுவையிலே அறையுண்டு அந்த காட்சி உங்களுக்கு நடந்தது அல்லவா? இப்பொழுது மட்டும் நீங்கள் மாம்சத்துக்குள்ளாக போய் நுழைந்திருக்கிறீர்களே, கட்டளைகளுக்குள்ளே ஜீவிக்கிறீர்களே என்று கடிந்து கொண்டான். சில குடும்பங்களை வீட்டிலே இருந்து எடுத்து போட, வீட்டாலே துரத்த, போன்று சொல்லுகிறார்கள். இவர்கள் போகிறதில்லை, உடனே சூரியம் செய்கிறார்கள். இன்னும் சிலர் பழிக்கு பழி வாங்குவதற்காக செய்கிறார்கள். பழிப்பு பழி வாங்கும் அந்த ஆவி பழைய மனுஷன் அந்த சுவாபத்தில் இருக்கிறது.
ஒரு சகோதரி சொன்னாலும் இத்தனை இந்த ரெண்டு பேர் மூன்று பேருக்காகவே நாங்கள் வழக்கு போட்டோம்
கோபத்திலே. மந்திரவாதம், பில்லி சூன்யம், எந்த ஆவியிலே இவர்கள் ஆப்ரேட் பண்ணுகிறார்கள் என்று இயங்குகிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியாது. தொலைந்து போன ஒரு காரியம் எடுப்பதற்கு சூன்யம் செய்கிறார்கள். புள்ளி ஒன்று உண்டாகுவதற்கு செய்கிறார்கள். அதன் பிறகு பிள்ளையை கொல்லுவதற்கு செய்கிறார்கள்.
அது என்ன செய்கிறது?
அது அந்த சகோதரியோட இருந்து வார பிள்ளைகளை எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போகுது. நாலு மாதமா போச்சு, எட்டாம் மாதமா அதை போச்சு, அங்க அடுத்த வருஷமா அதை போச்சு. அந்த பிள்ளைகளை கொல்லுவதற்கண்டே அவைகளுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். நான் எதை பேசுகிறேன் என்று ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரியும். இவை யாவையும் பார்த்து நாங்கள் பயப்படுவதா? ஒரு காலம் இல்லை. அசைக்க முடியாத தேவனுடைய வார்த்தை.
சர்வ வல்லமை உள்ள தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா நாமங்களுக்கும் மேலான அதிகாரம் உள்ள அவருடைய நாமம்
எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. நீங்களே உலகுக்கு ஒளி என்று சொன்னார். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் எதிரியின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
ஒன்றும்
உங்களை சேதப்படுத்த முடியாது. அது இயேசுவின் வார்த்தைகள். நவ் இவைகளை எல்லாம் செய்யும் பிசாசின் ஊழியர்களும் மந்திரகாரர்களோ யாரோ பூசாரிகளோ மனம் திரும்பாத பட்சத்திலே இவர்கள் புறம்பாக இருப்பார்கள் என்று வெளிப்படையாகும். இந்த கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்றாலும் நான் அதை உங்களுக்கு ஒருக்கா வாசிக்க விரும்புகிறேன். 22:15, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சர், நாய்கள் என்று சொன்னால் புறஜாதிகள், சூனியக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனை சுரூபங்களை வணங்குறவர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இந்த புறம்பான இடம் எது தெரியுமா? நரகம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் 47 எடுங்கள், ஏசியாவுடைய புத்தகத்தில் 47:13, உன் திரளான யோசனைகளினால் நீ இழைச்சு போனாய். இப்பொழுதும் சாஸ்திரம் பார்க்கிறவர்களும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவர்களுக்கு உன்னை விலக்கி இறைச்சி கட்டும். ஆண்டவர் சொல்றார், நீ இதற்கெல்லாம் போனாய் தானே, நீ இதுகளில் ஈடுபட்டாய் தானே, நீ ஆக்களுக்கு இந்த கேடுகளை கொண்டு பண்ணாதானே, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த பிசாசனுடைய வல்லமையை உபயோகித்தாய் தானே, இப்பொழுதே உனக்கு வந்திருக்கிற இந்த இதிலே யார் உன்னை விடுவிக்க போகிறார் என்பதை பார்க்க போகிறேன். இதோ அவர்கள் அந்த வேலைகளை செய்தவர்கள் தாளடியை போல இருப்பார்கள். நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் உயிரை அக்னி சுவாலையின் என்று விடுவிப்பதில்லை. அது குளிர்காயத்தக்க தணல் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல, அது முளாசி எரிகிற தேவனுடைய கோபத்தோடு வரும் நரக அக்னி நெருப்பு. அதுதான் அவர்களுடைய பங்கு. மனம் திரும்பாத நேரத்திலே, மனம் திரும்பாத பட்சத்திலே தான் தேவன் இரக்கமுள்ளவர். அதனாலே இந்த வார்த்தையை கொடுக்கிறார், உன்னை விடுதலையாக்க, உன்னை அவர் குடும்பத்திலே சேர்த்துக்கொள்ள. ஒரு மந்திரகார இடத்துல சொன்னேன், அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மிகவும் மனதாக இருந்தாலும் ஆனால் மிகவும் தாக்கம் அவருக்கு வந்து பொக்களிப்பான் வந்து அவருக்கு மேலே அள்ளி போட்டு அவ்வளவு பாதிக்கப்பட்டார். அதன் பிறகு நான் அவரிடத்தில் போய் கெஞ்சினேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், வாங்க அவர் உங்களை வழி நடத்துவார், பயப்பட வேண்டாம், அவர் குணமாக்குவார். அவர் என்ன சொன்னார், தம்பி 40 நான் அதை கூலியும் செய்கிறேன் அந்த பிசாசுக்கு, அது என்ன விடுதே இல்லை, என் பிள்ளைகளை கூட்டிட்டு போப்பா, நான் வரல, என்னை விடு. நீ யாரை சேவிக்கிறாய், உன்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக இன்றைக்கு வந்தாய், நீ வார்த்தை கேட்டு பிரயோஜனம் என்ன, நீ நோட்ஸ் எடுத்து பிரயோஜனம் என்ன? ஜனங்கள் செத்துக்கொண்டே போகிறது. குறிப்பாக சொல்கிறேன் சகோதரர்களை, மனம் விட்டு இலங்கையிலே
சூரியத்துக்குள்ளாக கிடந்த நளியும் உதவுவாரி இல்லாமல் விடுதலை கொடுப்பார் இல்லாமல் இருந்து நோயிலும் மரணத்திலும் குடும்ப பிரிவினையிலும் வேலையில்லா திண்டாட்டத்திலும் பணம் தங்குவதே இல்லை இப்படியான சூழ்நிலைகளிலே இருந்து அவதிப்படுகிறவர்கள் தான் எச்சனை. எங்கே விடுதலை, யார் விடுதலை கொடுப்பார்கள்
ஒன்றுமே தெரியாது.
சபைகள் ஆடல் பாடலிலே இருக்கிறது, ஆராதனை ஆராதனை
உலகெங்கும். ஒரு காரியம் மட்டும் அறிந்து கொள், we are living in a hurting world.
மனமுடைந்து கண்ணீரோடு இருக்கும் ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறோம். உன்னுடைய சந்தோஷத்திலே நீ மூழ்கிவிட,
எல்லாருடைய கண்ணீரும் நிரந்தரமாக இப்பொழுது துடைக்கப்பட மாட்டாது. அதுக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தம் வேண்டும். அவர் வந்தே தீருவார்.
சில கண்ணீர் துடைக்கப்படும், சில நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், சில சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பயப்படாதே, நீ போகும் பாதை சரி.
அவருக்காக உன்னை ஒப்புவித்து அவருக்காக பிரகாசம். மரணம் உனக்குள்ளாக வேலை செய்யட்டும், ஜீவன் உனக்கூடாக மற்றவர்களுக்கு வேலை செய்யட்டும். அதுதான் பரலோகத்தின் வழி, அதுதான் ராஜ்யத்தின் ஊழியத்தின் ஒழுங்கு. சகோதரர்களே, இப்படிப்பட்டதான இந்த நிலைமை நமது நாட்டிலே மிகவும் துரிதமாக வேலை செய்து கொண்டு போகிறது.
இப்படிப்பட்டவர்கள் பெருகுவார்கள் என்றும் 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய மதிகேடு வெளிப்படும். மோசைக்கு முன்பாக எதிர்த்த மந்திரவாதிகளினுடைய மதிகேடு வெளிப்பட்ட மாதிரி
நிச்சயம் வெளிப்படும். தேவன் எனும் ஒரு செய்தி எனக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய விரல்,
the finger of God,
அது சீக்கிரம் வருகிறது. The finger of God.
Now, யாத்ராகமம் 22:18
மந்திரகாரியை உயிரோடு வைத்திருக்காதே என்று தேவன் சொன்னார் இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அது ஏன் சொல்கிறேன் என்றால், எவ்வளவு கோபமாக அவர் இருக்கிறார் என்பதை காண்பித்து, மந்திரகாரியை உயிரோடு வையாதே.
உபாகமம் 18
10
தன் மகனையாவது தன் மகளையாவது நெருப்புக்கு மேலே நடக்க பண்ணுகிறவனும், சாஸ்திரம் சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவிச்சக்காரனும், செத்தவர்களிடத்திலே குறிகாக்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாய கர்த்தருக்கு முன் நீ உத்தமனாய் இருக்க கடவாய். தேவனுடைய அசைக்க முடியாத வார்த்தை, அவர் மாறாதவர். இன்றைக்கும் அவர் இந்த வார்த்தைகளை அசைக்க முடியாத வார்த்தைகளாகவே வச்சிருக்கிறார். ஏசாயாவினுடைய புத்தகம் 47 குறிப்பாக ஒரு மந்திரவாத ஒரு ஆவியினால் ஆவிக்கு பேசுகிறார் ஆண்டவர். கடும் சொற்களாலே பேசுகிறார். இது ஒரு மந்திரவாத ஆவி. இந்த ஆவி ஒரு பெண்ணினுடைய பாலை எடுத்திருக்கிறது. A feminine gender. ஒரு பொம்பளையாக தன்னை ஜனங்களுக்கு காண்பிக்கிறது. இதை குறித்து ஆவியானவர் என்ன கடுமையான சொல்லை பேசுகிறார் என்பதை பார். இது பில்லிசூனிய மந்திரவாதம். பபிலோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, நீ உறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தீயரின் குமாரத்தி, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செத்துக்குக்காரையும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. இயந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காடை நீக்கி விடு. இது முக்காடு போட்டுக்கொண்டு தெரியுது. அப்படியே ஜனங்களுக்கு காண்பிக்குது இந்த அசுத்தாவி.
சபையிலே முக்காடு ஓடுகிறவர்களை குறித்து நான் பேசவில்லை, ஆண்டவரும் பேசவில்லை.
இது மந்திரவாத பிலிசூனியாவை தன்னை மறைத்துக் கொண்டு தெரிகிறது. வெறுங்காலம் அம்மன தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ. உன் நிர்வாணம் வெளிச்சப்படும், வெளிப்படும். உன் வெட்கம் காணப்படும். நான் ஒருவனையும் பாராது, நீதியை சரி கட்டுவேன். எவ்வளவு கோபமாய் தேவன் பேசுகிறார்.
பொம்பளையாக தன்னை நடிக்கும் இந்த பிலிசூனிய மந்திரவாத எத்தனை பேர் இதிலே பிடிபடுகிறார்கள், பிடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர் என்பதே. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் இருளுக்குள்ளாக பிரவேசித்து மௌனமாக உட்காரு. நீ நிராட்சியங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்து குலைச்சலாக்கி அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நீயோ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகா பாரமாக்கி என்றென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் இருந்தார். தேவன் பேசுகிறார், பிலிசூனிய மந்திரவாதியாக நடிக்கும் ஒரு பொம்பளாவி தன்னை பொம்பளையாக காண்பிக்கிறது, மறைந்து கொண்டு தெரிகிறது, முக்காடு போட்டுக் கொண்டு தெரிகிறது, பொய்யான அற்புதங்களையும் கேடான செயல்களையும் செய்து கொண்டு தெரிகிறது. நேரடியாக பேசுகிறார், இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை. நான் விதவையாவதில்லை, நான் சந்தானத்தை சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவளே, நான் சொல்கிறதை கேள்.
தேவன் பேசுகிறார், கேள். அவர் அந்த ஆவியோடு பேசுகிறார்.
சந்தானத்தை சேதமும் விதவையாய் இருப்புமாயி இவ்விரண்டும் உனக்கு சடுதியாய் ஒரே நாளிலே வரும். அதாவது நீ பிள்ளைகள் பிள்ளைகள் என்று வைத்திருக்கிற அந்த ஜனங்கள், அந்த பிள்ளைகளை ஒரே நாளிலே நான் பறித்தெடுப்பேன் உன்னிடத்திலே இருந்து. Praise the name of Jesus. ஒரு நாளிலே நீ பிள்ளைகள் இல்லாத போவாய். நீ ஒரு சமயத்தில் ஒரு நொடிப்பொழுதுக்கு முன்பாக உன்னுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் ஒரு நொடிப்பொழுதிலே தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் எனப்படுவார்கள். Hallelujah. Glory to God. அந்த நிலைமையை நான் கொண்டு வருவேன். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் அதை பார்த்தாயா, இன்னமும் அந்த ஆவியோடு தான் பேசுகிறார். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். உன் துர்மார்க்கத்தில் இனி திட நம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்கிறாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால்
தீங்கு உன்மேல் வரும்.
அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய், அறியவே மாட்டாய். விக்கினம் உன் மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால்கடிப்பு உன் மேல் வரும். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பித வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்தினில் அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டு ஒன்று, பலன் உண்டு ஒன்று பார்ப்போம். இப்பொழுது ஜனங்களோடு பேசுகிறார், ஆவியோடு பேசுகிறார். இப்பொழுது பேசுகிறார், நீ உன்னுடைய சின்ன வயதில் இருந்து இந்த ஆவியோடு சேர்ந்து இவைகளை எல்லாவற்றையும் செய்து மச்சாக்களுக்கும் செய்து உன்னுடைய காரியங்களுக்கும் செய்து இப்படியாக நீ பழகி கொண்டு வருகிறாய். எங்கே தீங்கு நாளிலே உன்னை யார் விடுவிக்கட்டும்? யார் உன்னை விடுவிக்க போகிறார்கள்? அவர்கள் உன்னை விடுவிப்பார்களா? நீ போன இடங்கள் உன்னை விடுவிக்குமா? ஒரு காலவிலை சாத்தான் சாத்தானை துரத்த முடியாது. பிசாசு பிசாசை துரைத்தினால் அவனுடைய ராஜ்யம் இரண்டாக பிரிந்து போ. எப்படி அவன் நிலை நிற்பான்? மத்தேயு 12 வாசித்து பார். கோபம் கோபத்தை கலைக்க முடியாது, எரிச்சல் எரிச்சலை கலைக்க முடியாது. சாத்தான் சாத்தானுக்கு விரோதமாக எழும்பினால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அவனுக்கு தற்காலிகமான ஒரு ராஜ்யம் உண்டு என்பதை தெளிவாக இயேசுவின் சொற்களால் அறிந்து கொள்கிறோம். அது தற்காலிக ராஜ்யம்.
கேப்ரியேல் மரியாளுக்கு கூறினபடுதே
அவரது ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை.
இயேசுவின் ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. His kingdom shall have no end.
முடிவே இல்லை.
சீக்கிரமாக பகிரங்கமாக இந்த தலைமை காரியாலயம் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவின் அந்த பட்டணத்திலே
சிட்டி ஆஃப் டேவிட் அங்கே நிலைநாட்டப்பட இருக்கிறது. ஓ மை காட், அது சீக்கிரம் நடக்க இருக்கிறது. ஆயத்தமாக சகோதரர்களே, என்ன ஒரு பிடியும் வைத்திருக்காதே, இதிலே பிடி வச்சிருக்காது.
இப்படி பிடிகளை இருக்கிறவர்கள், இப்படியாக ஏதாவது இந்த மந்திரவாத சூழ்நிலை பிடிகளை இருக்கிறவர்கள், ஒருத்தரும் அவர்களை விடுதலையாக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் 47:13-15 வரை உள்ள வசனங்களிலே தேவனை கேட்கிறார், உன்னை விடுவிப்பார், ஒருத்தருமே இருக்க முடியாது. நீ போன இடங்கள் விடுவிக்க முடியாது. சில சூனியங்கள் செய்கிறவர்கள் அதை விடுவிக்க முடியாது. ஒருவேளை ஒரு சில நாட்களுக்கு அதை தடுத்து வைக்கலாம், அது பிறகு மோசமாக வரும். ஏன்?
தீமை தீமை அகற்ற முடியாது. தீமை நன்மையினாலே அகற்றப்பட வேண்டும். தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். கோபத்தை கோபத்தினால் அடக்க முடியாது. மெதுவான மறுமொழி அடக்கும். அதான் அநேகமான நேரத்தில் அடி வென்றது. வாயை திறந்து
42 இப்பொழுது தேவன் சொன்னபடி சில வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன். தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போவேன்.
இவை இந்த சொற்கள் வீடுகளிலே போடப்பட்டு அதை கேட்கப்படும் பொழுது பல காரியங்கள் கூடுதலாக வெளியேற போகிறது.
சொல்லப்போனால் மீட்கப்பட்டோர் இதை சொல்லட்டும், அதனுடைய ஒரு சிறிய ஒரு கிளை என்றே சொல்லலாம். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் சத்தம் போட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அவர் வீதியிலே கேட்கப்படவும் பண்ண மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம் கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமை ஓரொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடை. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பொறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை தெட்டுக்களாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்தேன். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வியுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி பார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து பின்வாங்கி மிகவும் வெட்கப்படுவார்கள். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து விடுவித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாள் உண்டாகாததுக்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்பு வைக்கிறவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். காட்டு மிருகங்களும் வலிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். பூர்வகாலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்து முதற்கொண்டு என்னை போல எதையாகலும் வரவழைத்து இன்னது இன்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காலங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதல் கொண்டு நாதை உனக்கு அதை விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டா? வேறு ஒரு கண்மனையும் இல்லை, ஒருவனையும் நான் அறியேன். உன் மீட்பரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை வெறித்து நான் பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறேன். என் சாணாதிபதிகளின் வார்த்தையை நிரூபிக்கிறவராக இருக்கிறேன். நான் நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இந்த இடையை கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகள் சர்வசேனையும் நானே ஒருவராக கட்டளையிட்டேன். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்பதற்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. வேறு ஒரு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க தேவையில்லை. நான் ஒருவரை இரட்சகர், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சேனைகளின் தேவனாய கர்த்தர் இதோ உனக்கு கூறுகிறார். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வகாலம் கொண்டு விளங்க பண்ணி அந்த நாள் தொடக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு ஒரு தேவன் இல்லை. என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கிலும் உள்ளவர்களே, எல்லா இடத்திலும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது விடுதலையாக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இன்று புறப்படுகிறது, இது மாறுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கொலோசியர் 2:15-14 வாசிக்கிறோம். உலக ஜனம் அனைத்தின் மேலும் மனுஷர்கள் மேல் சட்டபூர்வமாக இருந்த பில்லிசூனிய மந்திரவாதத்தின் ஆவியின் வல்லமை, சகல வல்லமையும் சாத்தானின் வல்லமையும் அவர்கள் அறிந்தோ அறியாமல் விட்டாலோ சட்டபூர்வமாக இயேசு தம்முடைய சிந்தின இரத்தத்தின் மூலம் சிலுவையின் மூலம் அதை முறியடித்தார். அது முழுவதுமான முறியடிப்பு, அது மாறாதது, அது நிச்சயமானது. அந்த வெற்றி நிச்சயமானது, அதை மாற்ற முடியாது. அது முழுவதுமான வெற்றி உனக்காக எனக்காக, அந்த சிலுவையின் கூடாக, அந்த சிந்திய இரத்தத்து கூடாக. இந்த நேரம் இந்த செய்தியை நீ வீட்டிலே கேட்கும் பொழுது அங்கே புதைந்திருக்கிற எதுவாக இருக்கட்டும், அங்கே மறைந்திருக்கிற எதுவாக இருக்கட்டும், எந்த வேலையிலோ எந்த வாசலிலோ எந்த இடத்துல இயேசுவின் நாமத்திலே அந்த வல்லமை உடைக்கப்படத்தான் விடும். இயேசுவின் நாமத்திலே அது வெளியே வரத்தான் விடும். இயேசுவின் நாமத்திலே அந்த பிள்ளை வரத்தான் விடும். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே
தேவகுமார் இந்த உலகுக்கு வந்தார். அவர் சொன்னார், நான் மௌனமாயிருந்து களைக்க போனேன், இப்பொழுது நான் என் எதிரிகளை விழுங்குவேன். எப்படி மோசையினுடைய அந்த கோல் எல்லா மந்திரவாதிகளுடைய அந்த பாம்புகளையும் விழுங்கியதோ அதே விதமாக தேவனுடைய கோலாகிய இந்த தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுக்கு உயர்த்துங்கள். பைபிள் எடுத்து மேலே சார் சொல்லு, இந்த கோல் இதுதான் நித்திய அதிகாரம், இது எல்லா வல்லமைகளையும் தேவாவியானவர் மூலம் மேற்கொண்டே தீரும். Praise the Lord!